சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 13 அத்தியாயம். அதோ அந்த முத்துக்கள் பல்பண்டும் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்றொருக்கை என்று மறுவர் பாக்கத்தின் வணிகர் குடியிருப்பு பகுதியை பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது. அதாவது, பல பண்டங்களுக்கும் லாபத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கும் நாணயமிக்க வணிகர்கள் பழமையான பொருட்களை சேமித்து பத்திரப்படுத்தியுள்ள நெருக்கமான வீடுகளை உடையது பாக்கம் என்று பட்டினப்பாலை விவரிப்பதற்கெனுங்க, இடைவெளியே இல்லாத நெருக்கமான இல்லங்களை இருபுறமும் உடைய அந்த வீதியில் நுழையும் யாரையும் தேடுவது மிக கடினம். வீடுகள் இரட்டை சாரியில் நெருக்கமாக இருந்தது அல்லாமல் மாளிகையின் உட்புறங்களிலும் கட்டுக்கள் பல இருந்தால் உள்ளே புகுந்து ஒவ்வொரு இல்லத்தையும் அலச ஜாம நேரமாவது பிடிக்கும். இவை அனைத்தையும் நொடி பொழுதில் புரிந்து கொண்ட பிரம்மானந்த அடிகள் இப்பாலசை பகிரங்கமாகவே மெச்ச தொடங்கி,
இப்பாலஸ், உனிதற்கு இதைவிட தகுதியான இடம் கிடையாது என்று சிலாகித்தார்.
இப்பாலஸ் பதிலேதும் சொல்லாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு உக்ரான அறைகளை தாண்டி மாடிப்படிகளில் ஏறி சென்றார். அவனுக்கு முன் சென்றவன் மாடியை அடைந்ததும் ஒரு பெரும் அறையின் கதவை திறந்துவிட்டு உள்ளே போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை வணங்கினார். பூவழகி, இன்பவள்ளி மற்றும் இரு தோழிகள், பிரம்மானந்தர், இளம் செழியன் இவர்கள் அனைவரும் இப்பாலசோடு உள்ளே நுழைந்ததும் முதல் வழிகாட்டியவன் அறை கதவை சாத்திக் கொண்டார். கதவு சாத்தப்பட்டதும் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்ட இப்பாலஸ் இளம் செழியனை நோக்கி,
பனை தலைவரே, இந்த அறைக்கு பின்பு 4 பெரும் அறைகள் இருக்கின்றன. இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்
என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறித்த இளம் செழியன்,
யார், அரபு நாட்டு வணிகரா என்று வினவினார்.
ஆம் படை தலைவரே, மிகவும் நம்பிக்கையானவர் கூட, நீங்கள் இங்கு பத்திரமாக இருக்கலாம்
என்று பதில் சொன்னான் ஹிப்பாலஸ். இளம் சொழியன் ஹிப்பாலஸை ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான்,
ஹிப்பாலஸ், நீ ஓட்டி வந்தது பிரம்மானந்தர் ஆசிரமத்து ரதம் அல்லவா என்று.
ஆம் படை தலைவரே.
உனக்கு எப்படி அது கிடைத்தது?
அடிகளின் சீடர் கொடுத்தார்.
ஆசிரமத்தின் கதி எப்படி இருக்கிறது?
பழையபடிதான் இருக்கிறது, அங்கு யாரும் இல்லை.
டைபீரியஸ்,
நீங்கள் தப்பிவிட்டதை அறிந்ததும் ராணியையும் தன் வீரர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டான்.
உன்னை பின்தொடர்ந்ததாக டைபீரியஸ் சொன்னானே?
பின்தொடர்ந்தது உண்மைதான். ஆனால் டைபீரியஸ் பின்தொடர்கின்றான் என்பதை உணர்ந்தவுடனேயே உறவுகளை விட்டு நான் காட்டுக்குள் ஓடிவிட்டேன். பிரம்மானந்தர் மடத்து தோட்டத்தை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமே. யார் மறைந்தாலும் தேடிப்பிடிப்பது குதிரை கொம்புதான்.
அது சரி, டைபீரியஸ் என்னை தொடராவிட்டால் எப்படி ஆசிரமத்தை அடைந்தார்?
படைத்தலைவரே, டைபீரியஸை போன்ற புத்தி கூர்மையுடையவர் உலகத்திலேயே வெகு சிலர். நான் போகும் திசையை கொண்டே அவன் மடத்தை அணுகி இருக்க வேண்டும். நானும் மடத்துக்கு அருகில் உள்ள புதரில் மறைந்து நின்றுதான் அங்கு நடக்கும் விஷயங்களை கவனித்தேன். நீங்கள் தப்பியதை அறிந்ததும் டைபீரியஸ் ராணியை அழைத்துக் கொண்டு வெகு வேகமாக யவனர் விடுதிகளை நோக்கி சென்றான். அவன் இருக்கும் போது அடிகளின் சீடன் ஒருவன் அலறினானே?
ஆம்.
அவனை அலறிய காரணத்தை கேட்டான். டைபீரியஸை கண்டு பயந்து விட்டதாக சீடன் பாசாங்க செய்தான். அவனை பயமுறுத்தியும் பயனில்லாததால் டைபீரியஸ் சென்று விட்டான்.
சீடனை சிறைப்படுத்தி செல்லவில்லையா?
இல்லை.
இந்த பதில் இளஞ்சழியனை தூக்கி வாரி போட்டது.
அதில் தான் இருக்கிறது ஆபத்து என்றான் படைத்தலைவன்.
சீடனை விட்டு போனதினாலா என்று பிரம்மானந்தர் கேட்டார்.
ஆமா,
சீடனை கொல்லாமல் போனதில் படைத்தலைவருக்கு திருப்தி இல்லை போலிருக்கிறது என்று பிரம்மானந்தர் விஷமமாக கேட்டார்.
அதில் அடிகளே, எப்பொழுதும் கயிற்றில் நுனியை தளர விடுபவன் அதற்கு மேலே உள்ள பகுதியை பிடித்தேற முயலுவார். நாம் தப்பி சென்ற படலத்தின் முக்கிய இணைப்பு சீடன், அவனை கொண்டு நம்மை அறிய டைபீரியஸ் முயலுவான் என்று விளக்கினான் படைத்தலைவன்.
இப்பாலசும் பெருமூச்சறிந்துவிட்டு,
டைபீரியஸ் மகா தந்திரசாலி. அவன் எதற்காக ஒருவனை கொல்லாமல் விடுகின்றான், ஏன் ஒருவனை கொள்கின்றான் என்பது யாரும் கண்டறிய முடியாது
என்று கூறி படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்தான்.
கொஞ்சம் டைபீரியஸ் பிரதாப புராணத்தை நிறுத்திவிட்டு நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை கவனிக்கலாமா
என்று பிரம்மானந்தர் வினவினார். பழிச்சென்று வந்தது இப்பாலசின் பதில்.
அடிகளே, நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது எல்லாம் இளைப்பார வேண்டியது ஒன்றுதான். இங்கு உங்களை யாரும் தேட மாட்டார்கள். படைத்தலைவனும் நீங்களும் இந்த பெண்மணிகளும் இன்று பகல் பூராவும் இந்த அறையை விட்டு வெளியே வர வேண்டாம். நான் ஓர் நிலவரத்தை அறிந்து வருகிறேன். என் ஊகம் சரியானால் டைபீரியஸ் படகு துறையில் பலமான காவலை போட்டிருப்பான். படைத்தலைவர் காவிரிக்கா கரையில் உள்ள நமது படைகளை அணுக ஒரு காலம் டைபீரியஸ் இடந்தர மாட்டான். ஆகவே படகு துறை நமக்கு பயனளிக்காது, வேறு துறை எதுவென்று இரவு முடிவு செய்வோம். அதுவரை இளைப்பாருங்கள் என்று கூறிய ஹிப்பாலஸ் படைத்தலைவனிடம் விடைபெற்றுக் கொண்டு வெளியே சென்று விட்டான்.
பகல் ஆமை வேகத்தில் நகர்ந்ததால் மனக்கிளேசம் அதிகமாக இருந்ததை ஒழிய அரேபிய வணிகர் மாளிகையில் விருந்தினர்களுக்கு குறைவு சிறிதளவும் இல்லை. மாளிகை சொந்தக்காரன் சகல வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். நீராடவும் உணவருந்தவும் எல்லா ஏற்பாடுகளையும் அவன் மாடி மீது செய்து கொடுத்ததன்றி புது புது உடைகளையும் அவர்களுக்கு வழங்கினார்.
அசதியும் வசதியும் சேரும் போது இளைப்பாறி வசதியை உபயோகப்படுத்தி அசதியை போக்கிக் கொள்வதுதான் இயல்பு. ஆனால் கவலை குறுக்கிடும் போது மட்டும் எத்தனை அசதியாக இருந்தாலும் உடல் வசதியை ஏற்க இஷ்டப்படுவது இல்லை. ஆகவே இரவு முழுவதும் கண்விழித்த படைத்தலைவனோ பூவழகையோ தோழிகளோ சற்றும் இளைப்பாறாமல் மாலை நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பிரம்மானந்தர் மட்டும் நிம்மதியாக சில நாழிகைகள் தரையில் சாய்ந்து விட்டார். கவலையின் காரணமாக மிகவும் நீண்டுவிட்டு அந்த பகலும் மெல்ல மெல்ல மறைந்து இரவு நெருங்கியது. இரவு ஏறி பல நாழிகைகள் கழித்து மூட்டையொன்றை தூக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த ஹிப்பாலஸின் முகம் பேயறைந்தது போல காணப்பட்டது. முதுகில் இருந்த மூட்டையை அவன் கீழே தள்ளும் வரையில் பேசாமல் இருந்த இளம் செழியன், "இதென்ன பொது ஹிப்பாலஸ்?" என்று விசாரித்தான்.
"உப்பு போதி படைத்தலைவரே, உப்பு தூக்குபவனாகத்தான் இந்த வீதிக்குள் நுழைய முடிந்தது. டைபீரியஸை ஏமாற்ற ஏதோ ஒரு வேஷம். அது கிடக்கட்டும், இனி நாம் செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டும்" என்றான் ஹிப்பாலஸ்.
"பூம்புகார் நிலை எப்படி இருக்கிறது ஹிப்பாலஸ்?" என்று படைத்தலைவன் வினவினான்.
"மாறுதல் ஏதும் வெளிப்படையாக தெரியவில்லை" என்றான் ஹிப்பாலஸ்.
"அப்படி என்றால்?" கேள்வியுடன் படைத்தலைவன் புருவங்களும் சற்றே எழுந்தன. ஹிப்பாலஸ் படைத்தலைவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு சொன்னான்,
"படைத்தலைவரே, மேலுக்கு இது பழைய பூம்புகார் தான். எந்தவித மாறுதலும் தெரியவில்லை, எந்த கடிபிடியும் இல்லை. யவனர்கள் வழக்கம்படி தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் யவனம் போர் வீரர் நடமாட்டம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. படகுத்துறையில் நாளங்காடி முனைகளிலும் வீதி கோடியிலும் யவன வீரர்கள் சாதாரணமாக உலாவுவதைப் போல் காவல் புரிகின்றார்கள்" என்று
இதற்கு பிறகு மௌனமாகவே நீண்ட நேரம் அறையில் நடமாடிய இளம் செழியன் சற்றென்று நின்று,
"ஒருவேளை இதெல்லாம் பிரமையாயிருந்தால், ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை மாற்றிக் கொண்டிருந்தால்" என்று வினவினார்.
"அப்படி கூட நான் நினைத்தேன். இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை சிறிது நாட்களுக்கு மூட்டை கட்டி வைக்க இஷ்டப்படலாம் என்று எண்ணினேன். ஆனால் நான் இந்த வீதிக்குள் நுழைந்த போதும் வெளியே சென்ற போதும் கோடியில் காமல் புரிந்தவன் பார்த்த பார்வை சந்தேகத்தை இடம் கொடுக்கிறது படைத்தலைவரே."
இந்த தகவலை கேட்டதும் பிரம்மானந்தரும், "எதற்கும் எச்சரிக்கையாயிருப்பது நல்லது படைத்தலைவரே" என்று கூறிவிட்டு ஹிப்பாலஸை நோக்கி, "அப்படியானால் நாம் தப்பி செல்ல வழி ஏதாவது இருக்கிறதா?" என்று வினவினார்.
"வழி கண்டுபிடித்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். நாளங்காடி படகுத்துறை வழியாக நாம் போக முடியாது. ஆனால் கடற்கரையில் உள்ள சங்கமத்துறை படகுகளில் செல்லலாம். இன்னும் சில நாழிகைகளில் கொற்கைக்கு மரக்களம் கிளம்புகிறது. அதில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வணிகர் கூட்டம் ஒன்று செல்கிறது. நாமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கு இந்த மாளிகை தலைவரே உதவ முற்பட்டிருக்கிறார். அதற்கு தேவையான உடைகளை எடுத்து வரவே அவர் சென்றிருக்கிறார்"
என்று கூறினான் ஹிப்பாலஸ். அவன் கூறியபடியே மாளிகை தலைவன் அவர்கள் அனைவருக்கும் அரபிய வணிகர் உடைகளை வழங்கினார். இரண்டாம் ஜாமம் 8 முன்பாகவே ஹிப்பாலஸ் அவர்களை அழைத்து சென்று தெருக்கோடியில் உள்ள மற்றொரு மாளிகையிலிருந்து கிளம்பிய வணிக கூட்டத்தோடு கலந்து கொண்டார். சரக்கு தூக்குபவர்களின் பெரும் கூச்சலோடு கூட்டமாக கிளம்பிய வணிகர் கும்பலோடு சேர்ந்து கொண்டு சென்ற இளம்சழியின் கூட்டமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சங்கமத்துறைக்கு அருகில் இருந்த சுங்க சாவடிக்கு வந்து சேர்ந்தது. சரக்குகளுக்கு சுங்க முத்திரையான புலி லட்சணியை வைத்துக் கொண்டிருந்த சுங்க காவலன் சரக்குகளோடு வணிகரையும் ஒவ்வொருவராக படகுத்துறைக்கு செல்ல அனுமதித்துக் கூட்டியிருந்தார். பிரம்மானந்தரும் ஹிப்பாலஸும் தங்கள் மூட்டைகளுக்கு புலி லட்சணை பொறித்து கொண்ட பிறகு மிகுந்த நாணத்துடன் கையில் இருந்த முத்துக்கள் அடங்கிய மூட்டை ஒன்றை சுங்க காவலனிடம் நீட்டினாள் பூவழகி. மூட்டையை பிரித்து பார்த்து முத்துக்களை கையில் எடுத்து கவனித்த சுங்க காவலன் அதிருப்திக்கு அறிகுறியாக சப்பு கொட்டிவிட்டு,
"எந்த முத்துக்கள் அவ்வளவு விலை உயர்ந்தவை அல்ல. இதற்கு என்ன மதிப்பு போட்டு முத்திரை வைப்பது? எதற்கும் அந்த முத்துக்களையும் காட்டுங்கள், மதிப்பிடலாம்" என்றான்.
"எந்த முத்துக்கள்?" என்று கேட்டால் பூவழகி தலையை நிமிராமலே,
"பவள இதழ்களை திறந்தால் சொல்கிறேன்" என்று நிதானமாக வந்தது சுங்க காவலன் பதில்.
அதிர்ச்சி அடைந்து கண்களை உயர்த்தினாள் பூவழகி. டைபீரியஸின் கூரிய கண்கள் அவள் கண்களை நோக்கி நகைத்துக் கொண்டிருந்தன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.